ஆதிநாதாதி குருத்ரயம் கணபதிம் பீடத்ரயம் வைரவம் சித்தௌகம் படுகத்ரயம் பதேவம் தூஜீக்ரமம் மண்டலம் வீராந்தியஷ்டசதுஷ்கஷஷ்டி நவகம் வீராவலி பஞ்சகம் ஸ்ரீமன் மாலினி மந்திரராஜ சைதம் வந்தே குரோர் மண்டலம் சிந்தூராருண விக்ரஹாம் திருநயனாம் மாணிக்க மௌளி புரத்தாராநாயகசேகராம் மிதமுகீ மாபீனவக்ஷோருஹாம் பாணிப்யாம் அபிபூர்ணரத்னகடகம் ரத்தோத்பலம் பிப்ரதீம் சௌம்யாம் ரத்னகடஸ்தரக்தசரணாம் த்யாயேத் ராமம்பிகாம். சாமகான பிரியா சௌம்யா சதாசிவ குடும்பினி சவ்யாபசவ்யமார்க்கஸ்தா. அது வரைக்கும் பார்க்கணும். இதுல சவ்யாபசவ்யமார்க்கஸ்தா எனக்கூடியதான நாமாவில பாதியில இருந்துட்டு இருக்கும். அம்பாளுக்கு சொன்னதான பல நாமாக்கள்ல சாமகான பிரியா, சாமகானத்துல ரொம்ப பிரியமுள்ளவள் அப்படின்னு அர்த்தம் சொன்ன. சாமகாள் அனவத் பிரியா, சாமகாள் வந்து பிராணன் மாதிரி ரொம்ப பிரியமான, அவளுக்கு ரொம்ப அபிமானத்தோட இருக்கிறது. என்ன சாமகானம்ங்கிறதே ரொம்ப ஒசத்தியான ஒரு பதார்த்தம். ருக்வேதத்தில் இருக்கக்கூடியதான மந்திரங்களுக்கு மேல ஒரு பாட்டா பாடுறதுங்கிறது சாமா. அந்த சாமாவானது சரீரத்துக்கு சுத்தியை கொடுக்கறது இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடியதான சகல பிராணிகளுக்கும் க்ஷேமத்தை கொடுக்க. அப்படி சொல்லி சாமகான பிரியா சௌம்யான்னு சொல்லு. பிறகு சதாசிவ குடும்பினி, சியாமலா ரூபமாகவும் சுத்த வித்யாஸ்வரூபமாகவும் அஸ்வாரூடாதி பகுதேவதா ஸ்வரூபமா இருக்கான்னு சொல்லி சதாசிவ குடும்பினின்னு பார்த்தோம். இந்த நாமாவே சதாசிவ குடும்பினின்னு ஒண்ணு, சதா சிவ குடும்பின். அவதாரங்கள் மாறினாலும் சந்தர்ப்பங்கள் மாறினாலும் எப்பொழுதும் அந்த பரமேஸ்வரனையே நினைச்சுண்டு பரமேஸ்வரனை தவிர வேற ஒரு பதார்த்தமும் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியதான திவ்யமான ஒரு ஸ்வரூபம் சதா சிவ குடும்பினி. அதுக்கப்புறம் சவ்யாபசவ்யமார்க்கஸ்தான்னு ஒரு நாமாவை பார்த்தோம். இந்த நாமாவுக்கு நாலு விதமான அர்த்தங்கள் சாதாரணமா சொல்ற. தந்திரங்கள்ல பலவிதமான அர்த்தங்கள் சொல்லியிருக்கு. ஏன்னா இந்த நாமாவோ இல்ல அம்பாளுடைய பத்தியான ஒரு ரகசியங்களோ அறியறதுங்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. இதுல ஒரு மனுஷன் அம்பாளுடைய பக்தனா இருக்கிறவன், அவன் இந்த சரீரத்தை விட்டு கிளம்பும் பொழுது எந்த லோகத்துக்கு போறான், எப்படி போறான், இத சொல்லணும். முக்கியமாக இந்த சரீரத்துக்குள்ள அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சோம மண்டலம் அப்படின்னு மூணு மண்டலங்கள். நம்ம மூலாதாரத்தை வந்து ஆரம்பிச்சு ஜகதாக்னி நாபி பரியந்தம் இருக்கிறது அக்னி மண்டலம். அந்த அக்னி மண்டலத்துக்குள்ளதான் அந்த ஜகதாக்னி அங்க இருக்கிறதுனாலதான் நம்ம சரீரத்தில் எப்பொழுதுமே ஒரு உஷ்ணம் இருந்துட்டே இருக்கு. எப்ப இந்த சரீரத்தை விட்டு ஆத்மா கிளம்பி போறத இனிமேல உஷ்ணம் இல்லாம போறது, அது ஒரு வழி. அதுக்கு மேல சூரிய மண்டலம் இருக்கு, பிரம்மரந்திரத்தை வந்து ஆரம்பிச்சு அங்க மேல சந்திர மண்டலம் இருக்கு. இப்படி அக்னி சூரிய சோம மண்டலங்கள் இருக்கு. இந்த அக்னி மண்டலம் இருக்கு இங்கிருந்து ஆரம்பிச்சு ஒன்பது வழிகள் போற. இத போன தரம் பார்த்தோம். அஸ்வினி, பரணி, கிருத்திகா எனக்கூடியதான மூணு நட்சத்திரங்கள் வழியாக போறது நாகவீதின்னு பேர். ரோஹிணி, திருவாதிரை, மிருகசுரம் எனக்கூடியதான மூன்று நட்சங்கள் வழியாக போறது அதுக்கு கஜவீதி அப்படின்னு பேர். அதுக்காக புனர்வசு, புஷ்யமி அப்படிங்கிற நட்சத்திரங்கள், ஆஸ்லேஷா நட்சத்திரங்கள் வழியா இருக்கக்கூடியதுக்கு அதுக்கு ஐராவதி வீதி அப்படின்னு பேர். இப்படி இந்த மூணும் சேர்ந்தால் இது உத்தர மார்க்கம் பேர். அதே போலயே மற்ற வீதிகள்லாம் இருக்கு. மகம், பூர்வ பல்குனி, உத்தர பல்குனி இந்த மூணும் ஆர்ஷத வீதினும், ஹஸ்தா, சித்ரா, சுவாதி இது கோவீதியாகவும், ஜேஷ்டா, விசாகா, அனுராதா இது ஜாரத்கவ வீதியாகவும் சொல்லியிருக்கு. அதே போலயே மூணு நட்சத்திரங்கள், மூணு வீதிகள் மேல பின்னால வருது. இப்படி உத்தர வீதி, மத்திய வீதி, தட்சிண வீதி இந்த என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டா, மரண சந்தர்ப்பத்தில் இந்த சரீரத்திலிருந்து லிங்க சரீரமானது கிளம்பி இந்த வீதி வழியாக அந்தந்த லோகத்துக்கு வரும். எந்த லோகத்துக்கு இவன் போகணும் நினைக்கிறானோ, இவனுக்கு எது கொடுப்பன இருக்கோ அந்த வீதிகளுக்கு போறது. இதுல ஒவ்வொரு உத்தராயண மார்க்கம் ஒண்ணு, தட்சிணாயன மார்க்கம் ஒண்ணு, மத்திய மார்க்கம் ஒண்ணு. இந்த மூணு மார்க்கங்களுக்கும் சவ்ய அபசவ்ய மார்க்கம், சவ்யம்னு ஒண்ணு, அபசவ்யம்னு ஒண்ணு, மார்க்கம்னு ஒண்ணு, அப்படி மூணு வீதியாக சொல்லியிருக்க. இத நாம் இதுவரைக்கும் போன கிளாஸ்ல பார்த்தோம். அதான் இப்ப சொல்றார், ததாகி வாமம் சரீரம் சவ்யம் சாத் அபசவ்யம் து தட்சிணம் இதி கோஷாத் பிரகிருதே சவ்யசப்தேன நாகவீதி கஜவீதி ஐராவத வீதி ஆத்மக உத்தர மார்க்கா விவட்சியதே. இப்படி நாகவீதி, கஜவீதி, ஐராவத வீதி எனக்கூடியதான மூணு வீதிகள் அஸ்வினியிலிருந்து ஆரம்பிச்சு ஆஸ்லேஷா நட்சத்திரம் வரைக்கும் இருக்கக்கூடியதான தினங்கள்ல இவன் கிளம்பின வாழ்க்கெல்லாம் உத்தராயணமா இருக்கு, அல்லது அந்த வழியா கிளம்பின வாழ்க்கெல்லாம் உத்தராயணமா இருக்கு. அதே மாதிரி அங்கிருந்து ஆரம்பிச்சு மகா நட்சத்திரத்திலிருந்து ஜேட்டா நட்சத்திரம் வரைக்கும் இருக்கிற வாழ்க்கு, ஆனா இவன் பிறந்த நட்சத்திரம் இல்ல, எந்த நட்சத்திரம் இவன் காலமானானோ அந்த நட்சத்திரத்தில் அதுக்கு தகுந்தா இருக்கிற வாழ்க்கு மத்தியமா இருக்கும். அதே மாதிரி மூலா நட்சத்திரம் ஆரம்பிச்சு ரேவதி நட்சத்திரம் வரைக்கும் இவ பிராணனை விட்டான என ரவீந்த மார்க்கத்தில் போறான். இது ஒரு ஒரு அர்த்தமானது சவ்ய அபசவ்ய மார்க்க, இந்த மூன்று மார்க்கங்களும் அம்பாளே இருந்துட்டு இருக்க, அம்பாளையே அங்க இருக்கணும், இவாள்லாம் கரெக்டா அந்த இடத்துக்கு போறதான் தானே பாத்துக்கிற, இன்னொருத்தர் வழியா சொல்லல, நானே அந்தந்த வழிகளா இருந்து கொண்டு அவளை கொண்டு போய் என் இடத்துல சேர்த்துக்கிறேன். அதனால நமக்கெல்லாம் முக்தி கிடைக்குமோ அது என்னமோ ஏதோ ஒரு பயமா இருக்கே, சந்தேகமே படப்படாது. என்ன இந்த உபாசனா மார்க்கத்தில் இருக்கிறவாளுக்கு அவ வந்து கடைசியில என்ன அந்த சக்தி வாழ்றதுல இருக்கணும், மந்திர ஜபம் பண்ணி அம்பாளுடைய நாமாக்களை கேட்டு கேட்டு இதனால ஏற்படக்கூடியதான ஒரு புண்ணியமானது இவாள் இடத்துல இருக்கிறதுனால அந்த சக்தியினாலேயே இவ அந்த லோகத்துக்கு போறா. இது சாஸ்திரங்கள் இப்படி சொல்லி இருக்கு. இது சொல்லும், இது ஒரு அர்த்தம் ஆயிடுதா, அப்புறம் கடைசியில எல்லா அர்த்தமும் கோடி போய் பண்ணுங்க கேட்கப்படாது. எத்வா ரெண்டா உத்தரவார்கோ மிருகசீர்ஷ சம்பந்தத்வேன மிருகஸ்ய அயம் மார்க்கா இது வியுத்பத்தியா மார்க்கபதேன உச்சதே. இங்க இந்த உத்தர மார்க்கத்துக்குள்ள உத்தர மார்க்கம் என்ன சொன்னேன், அஸ்வினி பரண அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு ஆஸ்லேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் வரைக்கும் இருக்கிற மார்க்கங்கள், இதுக்கு நடுவில் மிருகசீலான ஒரு நட்சத்திரம் இருக்கோ இல்லையா, இந்த மிருகசீலா எனக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் இந்த மிருகம்னு பேர். மிருகத்தை மானை சிரசு தலையில வச்சுட்டு இருக்கு, இந்த மிருகசீலான வேற ஏதோ அர்த்தம் இல்ல, மிருகம்னா மா முருகி முத்ரான்னு சொல்றியா, அந்த முத்ரை, அந்த முத்ரை எங்க வச்சுக்கணும், இப்படி கையில வச்சுக்கூடாது, எங்க வச்சுக்கணும், தலையில வச்சுக்கணும், எப்ப சொல்லணும், அதுக்குன்னு ஏதோ ஒரு சந்தர்ப்பம் ஒரு மந்திரம் சொல்லும் பொழுதுன்னு வச்சுக்கல, அதுக்கு அந்த மார்க்கத்துக்கு உத்தர மார்க்கம் ஏன்டா அது மிருகம் இருக்கோ இல்லையோ, அதனால இந்த மார்க்கத்துக்கு மிருக மார்க்கம் பேர், அதனால அதுக்கு உத்தர மார்க்கம் பேரா. இப்படி சாஸ்திரங்கள்ல சொல்லி இருக்கு. மிருகசியாயம் மார்க்கா இது விருத்தியா மிருக மார்க்க சப்தேன உச்சது. மத்தியமஸ்து சவ்யபதேன பட்சிண மார்க்கா சவ்யஸ்தானீயத்வா. இது என்னடா இன்னொன்னு மத்தியம மார்க்கம், இது சவ்யஸ்தானியமா இருக்கு, இது பட்சிகளுடைய மார்க்கமா இருக்கிறதுனால சவ்யம். சாதாரணமாக பட்சிகள்னா வலது பக்கமாக தான் திரும்பி போகும், அதுக்கு ஒரு விவகாரம் இருக்கு சொல்றேன் வர காலத்துல சொல்லுங்க. அபசவ்யஸ்து மார்க்கா யதாஸ்திதயேவா. இங்க இப்படி மூணு மார்க்கங்களுக்கு மிருகம்னு ஒண்ணு, சவ்யம்னு ஒண்ணு, இன்னும் மான்களுடைய மார்க்கம் ஒண்ணு, பட்சிகளுடைய மார்க்கம் ஒண்ணு. ஏன் பட்சிகளுடைய மார்க்கம்னு சொன்னா கேசரஹான்னு சொல்றேன். சில பேர் என்ன பண்ணுவா, யோக மார்க்கத்தினாலேயே இதை அடையணும்னு பாக்கிற. யோக மார்க்கம் கேசரின்னு ஒரு முத்திரை வேறு இருக்கு. இப்படிப்பட்டதான அந்த யோக மார்க்கத்துல யாரு போறாளோ அவளுக்கு மத்திய மார்க்கம், மற்றவர்களுக்கு அபசவ்ய மார்க்கம். இந்த மார்க்கங்களும் எப்படி சொல்லிருக்கா, மரணானந்தரம் இவ எப்படி ஸ்ரீபுரத்தை அடையறா, பிரம்மலோகத்தை அடையறா, இது ரெண்டாவது மார்க்கம் சொல்வா. மூணாவது அர்த்தம் சவ்யம் தட்சிண வாமயோ இது கோஷாத்து. சவ்யம்னு சொன்னா என்ன, வலதோ இடதோன்னு அதானே நமக்கு டவுட். என்ன ஒரு இடத்துல சவ்யாப சவ்ய மார்க்கஸ்தான் இருக்கு, இன்னொரு இடத்துல வாம சதாமர ரமாவாணி சவ்ய தட்சிணா. இந்த இடத்துல சவ்ய தட்சிணான்னு சொன்னா தட்சிணாங்கிற பதத்துக்கு பக்கத்துல இருக்கோ இல்லையா சவ்ய பதம், அப்ப சவ்யாங்கிற பதத்துக்கு என்ன சொல்லணும், உத்தரம்னு சொல்லணும். என்ன பக்கத்துல தட்சிணம் இருக்கே, சோ இதுக்கு என்ன சொல்லணும், உத்தரம்னு சொல்லணும். சோ சவ்யம்னா உத்தரம், தட்சிணம் இன்னொன்னு. இப்ப அபசவ்யம்னா என்ன சொல்லணும், தட்சிணம்னு சொல்லணும். ஆனா இங்க என்ன சொல்றது, சவ்யம்னு சொன்னாலே தட்சிணமும் உத்தரமும் ரெண்டும் சொல்லுங்க, என்ன சார் பண்றது, இது கொஞ்சம் கவனிக்கணும். ஏன் இப்படி சொல்றார் அப்படிங்கிற விவகாரங்கள்லாம் பின்னால கவனிப்போம். ஆனா விவகாரம் கோஷத்துல இப்படி இருக்கு. வேதத்துல ரெண்டு விதமாகவும் பிரயோகம் இருக்கு, நீங்க வந்து இது அதுன்னு சொல்லப்படாது. வேதத்துல விதமா ரெண்டு விதமான பிரயோகமும் இருக்கு. அதனால தட்சிண மத்திய மார்க்கவ்யேவ சவ்யாபசவ்யசப்தேன உச்சேதே உத்தரஸ்து மார்க்கபதேன த்ரயாணாம் மார்க்காணாம் வாமசம்ஸ்தாக்கிரமேண நிர்தேசா சம்பத்யதே. மீதி மார்க்கங்கள் வேற விதமாக சொல்றது. இப்ப மூணாவது அர்த்தமும் சொல்லியாச்சு. இப்ப நாலாவது அதவா தட்சிண மார்க்க ஏவ மிருகவீதி சம்பந்தத்வா உக்த வியுத்பத்தியா மார்க்கபதே. முன்னால மார்க்கம்னு சொன்னா உத்தர மார்க்கம்னு சொன்னேன், இப்ப மார்க்கம்னு சொன்னா தட்சிண மார்க்கம்னு சொல்றேன். ஏன்னா மத்தியமஸ்து சவ்யபதேன மார்க்காத் வாமத்வாத் உத்தர மார்க்காபேட்சையா தட்சிணத்வாத். இது அந்த சவ்யம்னு சொன்னா அதுக்கு உத்தரமா இருக்கோ இல்லையோ அதனால உத்தரம் அப்படி. அதையேவா அதனால்தான் தத் விருத்தத்வாத் உத்தரோ மார்க்கா அபசவ்யா. முன்னால சவ்ய மார்க்கம்னு சொன்னேன், இப்ப அதுக்கு விரோதமா இருக்கிறதுனால அபசவ்யம். மத்தியமவா மத்தியம ஏவவா அபசவ்யபதேனா, இல்லைன்னா மத்தியம மார்க்கம் அபசவ்யபதமா உத்தர மார்க்கேனா உத்தர மார்க்காபேட்சையா தட்சிணஸ்தானீயத்வாது சவ்யபதேனது உத்தர ஏவா இது தட்சிண சம்ஸ்தாக்கிரமேண. இந்த அஸ்வினி பரணிக்கிறதுக்காக ஆரம்பிச்சு கரெக்டா ஆயுள்ய நட்சத்திரம் வரைக்கும் வந்துடையனர், அதுல இருந்து ஆரம்பிச்சு மூலா நட்சத்திரம் அப்படியே ஜேஷ்டா நட்சத்திரம் வரைக்கும் வரணும், ஜேஷ்டா நட்சத்திரம் ஆரம்பிச்சு மூலா நட்சத்திரம் ஆரம்பிச்சு மறுபடியும் ரேவதி வரைக்கும் வரணும், அப்படி ஒரு ரவுண்டா வரதுனால இந்த மார்க்கங்கள் இதோட செய்யாது.
உங்களுக்கு கொடுக்கணுமா,
இது கொடுத்துடுறாங்க.
இது ஏகா வியாக்கியா. இதுவரைக்கும் சொன்ன நாலு வியாக்கியானங்களும் சேர்ந்து இந்த நட்சத்திர சமஸ்தையாக இருக்கக்கூடியதான வியாக்கியானம் ஒண்ணு. இது ஒன்னாச்சா? இதுக்கப்புறம் ஏவம் வா, இந்த வியாக்கியானம் நாலு வியாக்கியானங்களும் சேர்ந்து எந்த நட்சத்திரத்துல ஒரு உபாசகனானவன் காலமான பிறகு அவன் ஸ்ரீபுரத்துக்கு அல்லது பிரம்மலோகத்துக்கு எந்த வழியாக எப்படி செல்கிறான் என்கிறது சவ்யாப சவ்ய மார்க்கஸ்தான் சொல்லியிருக்கு. அதுல எப்படி குரு சொன்ன பிரகாரமாக முத்ராதிகள்லாம் போட்டு அந்த வழியாக போறவா உத்தர மார்க்கம், உயர்ந்ததான ஒரு மார்க்கம். தானே அதற்காக முயற்சி பண்ணி கேசரதா சித்தியை அடைஞ்சு போறவன் மத்திய மார்க்கம். அது இல்லாமல் வெறும் பக்தி மாத்திரத்தினால செல்லக்கூடியவன் மூணாவது மார்க்கம். பக்தி இருக்கலாம், பக்தினாலேயே அடையலாம், ஆனா குரு உபதேசம் இருக்குமையானால் சீக்கிரம் அடையலாம். குரு சொன்ன பிரகாரமாகவே சென்று நடந்தமையானால் உயர்ந்ததான ஒரு நிலையும் அடைவா. இதுதான் இந்த நாலு வழிகளுக்கு நாலு அர்த்தங்களுக்கும் சொன்னதான ஒரு ஒரே அம்சம். இந்த மூணு மார்க்கங்கள் சொன்ன மூணு மார்க்கத்துல எந்த மார்க்கத்துல போனாலும் அடைஞ்சுதான் ஆகுது. சென்ட்ரலுக்கு போனா பீச் ரோட்லயும் போகலாம், மவுண்ட் ரோட்லயும் போகலாம், இல்ல அப்படியே சுத்திட்டு பூனமல்லி வழியாகவும் போகலாம், அங்க வேண்டாம்னு சொன்னேன். ட்ரெயின்லயாவது போகலாம், கார்லயாவது போகலாம், பஸ்லயாவது போகலாம். அவளுடைய வசதி பொருந்தது, அவ எப்படி இருந்தோ அது மாதிரி. இப்படி மூணு மார்க்கங்கள் சொன்ன, சவ்ய அபசவ்ய மார்க்கஸ்தா. ஏன்னா தந்திரங்கள்ல இருக்கக்கூடியதான ரொம்ப ரகசியமான விஷயங்கள் எடுத்து வச்சிருக்க. இது ஒரு செட் ஆயிடு. ஏவம் வா இப்படியா, சவ்யா தேவயான அர்ச்சிதாதி மார்க்கா நிவத்தி பரகி பிராப்தியா. இல்லைன்னா தேவயான மார்க்கம் மரணம் அடைஞ்சதுமே சில பேர் என்ன பண்றா, தேவயான மார்க்கத்துல போற. தே அர்ச்சம் அபிசம்பவந்தே அர்ச்சசோ அஹஹா அன்ன ஆபூர்யமான பட்சா ஆபூர்யமான பட்சா தியாங் ஷடுதங்கேதி மாசாம் ஸ்தாம் சம்பத்சராம் சம்பத்சராதாதித்யம் ஆதித்யா சந்திரமசம் ததோ வைத்யுதம் ச ஏஷோ அமானவ புருஷ ச ஏனான் பிரம்ம கமயதி அப்படின்னு சாந்தோக்யோபனிஷத்துல இந்த மார்க்கத்தை விசேஷமாக சொல்லிருக்க. இவன் ராத்திரியில காலமானாலும் பகல்ல காலமானாலும் சூரிய கிரணங்களை பிடித்துக்கொண்டு பகல் தேவதை அடைந்து பகல் தேவதை வழியாக சுக்லபட்ச தேவதை, சுக்லபட்ச தேவதை வழியாக உத்தராயண தேவதை, அதனால்தான் உத்தராயண மார்க்கம். அந்த உத்தராயண மார்க்கத்தை அடைஞ்சு அதுக்கப்புறம் சூரியன் அடைகிறான், சந்திரன் அடைகிறான், வித்யுலோகத்தை அடைகிறான், வித்யுலோகத்துல நின்று போயிடுறான், பிரம்மலோகத்திலிருந்து அந்த மனுஷால் வந்து வித்யுலோகத்திலிருந்து இவனை அழிச்சுன்னு சொல்கிறார், பிரம்மலோகத்துக்கு அழிச்சுன்னு போறா. இது உத்தராயண மார்க்கம். இது ஒரு மார்க்கம் சொன்னேன், அதுவா தேவயான தேவயான மார்க்கம் பேரு. அர்ச்சிராதி மார்க்க நிவத்தி பரை பிராப்தியா வைராக்கியம் உடையவர்கள் இது அடைகிறார். அபசவ்யா இதுக்கு சவ்ய மார்க்கம் பேரு. அபசவ்யா பித்ருயான தூம்ராதி மார்க்க. இன்னொரு மார்க்கம் என்ன, இப்படியே ராத்திரி வழியாக ராத்திரி தேவத்தை, கிருஷ்ணபட்ச தேவத்தை, அதுக்கப்புறம் தட்சிணாயன தேவத்தை அப்படி நைதே சம்பத்சரம் அபிசம்பந்தி அப்படின்னு சம்பத்சர மார்க்கத்துக்கு போல அதுல இருந்து ஆரம்பிச்சு சந்திரலோகத்துக்கு போய் இங்க நின்னுபடுற, அதான் ஸ்வர்கலோகம். அங்கே தேதம் புத்வா புண்ணியலோகம் விசாலம், அந்த லோகத்துல இருக்க குழுகிதான எல்லா விதமான போகங்களை எல்லாம் அனுபவித்து க்ஷீணே புண்ணியே மத்தியலோகம் விசந்தி மறுபடியும் இந்த லோகத்துக்கு வந்து சேருகிறார்கள் அப்படின்னு பகவத்கீதையில சாதிச்சிருக்க பார்த்தல. இந்த மார்க்கத்துக்கு என்ன பேரு, தட்சிணாயன மார்க்கம் பேர். அது அபசவ்யா பித்ருயான தூம்ராதி மார்க்க பிரவருத்தி பரைஹி பிராப்தியா. மார்க்க சப்த சவ்யம் அபசவ்யம் சொன்னேன், சவ்யா அபசவ்ய மார்க்கஸ்தான் மார்க்கம்னு இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போற, மார்க்கம் என்ன, மார்க்கேஷு ஸ்தா ஸ்திதி யஸ்மாத், மார்க்கங்களில் தான் இருக்கிறாள் என்ற உற்பத்தியிலால துருவாவஸ்திதிசாலி விஷ்ணுலோகபரா. துருவம் துருவ நட்சத்திரத்துக்குள்ள சில பேர் இருக்கா. அதான் ஆதித்யாதி கிரகாணாம் ஸ்வஸ்வ மார்க்கே, சூரியனையோ சந்திரனையோ மற்ற கிரகங்களையோ இப்ப ரீசெண்டா குரு மாறினார் பாருங்க, சிம்ம ராசியில இருந்து கன்னியா ராசிக்கு, அதெல்லாம் கரெக்டா எந்தெந்த சமயத்துல யாரார் எங்கெங்க மார்க்கணும்னு கவனிக்கிறது துருவ நட்சத்திரத்தில் இருக்கா. அங்கிருந்து அத போல் ஸ்டார் நீங்க சொல்ல, அதுக்குதான் துருவ நட்சத்திரம் பேர். அங்கிருந்து ஆரம்பிச்சு அதுல இருந்து பார்த்துக்கூடியதான ஸ்வரம் துருவாதீனத்வா ஈதிருஷ மார்க்கத்ரய ரூபா, இப்படிப்பட்டதான மூணு மார்க்கங்களோடு கூடினது அப்படின்னு சொல்ற. ஏதத் விஸ்தரஸ்து விஷ்ணு புராணே, இதனுடைய விஸ்தாரம் எங்க இருக்க, விஷ்ணு புராணத்துல சொல்லியிருக்க. உத்தரம் யதகத்யஸ்ய அதவீதி அதவீத்யாஸ்த தட்சிணம் பித்ருயாண சவை பந்தாஹ வைஸ்வானர பதாத்பஹி யதகஸ்த்யஸ்ய அதவீத்யாஸ்த தட்சிணம். அகஸ்திய மார்க்கத்துக்கு உத்தரமாகவும் அதவீதிக்கு, அதவீதின்னு என்ன முன்னால் நான் சொன்ன வீதிகள் ஒன்பது, அதுக்கு தட்சிணமா இருக்கக்கூடியதான மார்க்கம் பித்ருயாண சவை பந்தாஹ வைஸ்வானர பதாத் பஹிஹி. இந்த மார்க்கத்துக்கு பித்ருயாணம் என்று பெயர். அது வைஸ்வானர மார்க்கத்துக்கு வெளியில இருக்கு. தத்ராசதே மகாத்மான ருஷயோஹ்ய அக்னிஹோத்ரிணஹா, ரிஷிகள் அக்னிஹோத்திரம் பண்றவா, அப்படிப்பட்டதான மகான்கள் இந்த அதவீதியில இருந்துட்டு இருக்கா. இது ஸ்வர்க்கலோகத்துல பூதாரம்பகிருதம் பிரம்மாசம் சந்தோ ருத்விகுக்யதாஹ பிராரபம் தேதுயே லோகாஹ தேஷாம் பந்தாஸ்து தட்சிணஹ. பூதாரம்பகிருதம் பிரம்மா, பஞ்சபூதங்களையும் ஆரம்பித்து வைத்ததான எந்த பிரம்மம் உண்டோ அந்த பிரம்மத்தையே நினைக்கிறவள் உபாசகாலா இருந்த போதிலும் பிரம்மஜானிகள் இருக்கு. அது பார்க்கணும். கௌசல்யஸ்ட ஆஸ்வராயனா பார்கவோ வைதர்பி இப்படின்னு சில ரிஷிகள் இவள் அபர பிரம்மபரா உபாசனம் பண்றவர், பரம்பிரம்ம அன்வேஷமானா பரபிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு ஆரம்பித்து பிப்பலாதம் உபதன்னா பிப்பலாதங்களுடையதான மாற்றிய கேட்டார். அவர் என்ன பண்ணார் தெரியுமா, சம்பத்சரம் சம்பத்சதா, ஒரு வருஷ காலம் எங்க ஆசிரமத்தில் இருந்தோ அதுக்கப்புறம் எதா காமம் பிரஸ்னான்புச்சதா, உங்களுக்கு என்ன சந்தேகமா இருந்தாலும் கேள்வி கேட்கலாம். ஒரு வருஷம் எங்க ஆத்துல இருந்து பிரம்மச்சரியமா இருந்த பிறகு எந்த டவுட்டாவும் கேட்கலாம் சார், இது கேட்கலாம் இது கேட்க விடாதுன்னு தெரிஞ்சா சொல்றேன், இல்லையா இல்லைங்க இது வரைக்கும் வேஸ்ட் தான், உங்களுக்கு தெரியலன்னு ஒரு வருஷம் வேஸ்ட் தான், அதுக்கு என்ன பண்றது, ரிஸ்க் எடுத்துக்கணும்ட்டார். அவர் சரின்னு இருந்தா ஆறு பேரும் கேள்வி கேட்டா எல்லாருக்கும் பதில் சொன்னார், இதுக்கு மேல சாஸ்திரத்துல ஒண்ணும் இல்லைன்ட்டார். அப்படி உயர்ந்தவர் பிப்பலாதர். அப்படி அந்த வீதியில் இருக்க உபாசகாளா இருந்தாலும் பிரம்ம ஜானத்துக்காக முயற்சி பண்றவாயா இருக்காளோ, பிரம்மசம் சந்தோ ருத்விகுத்யதாஹ பிராரபம் தேதுயே லோகாஹ தேஷாம் பந்தாஸ்து தட்சிணா, அத வீதிக்கு தட்சிணம். சலிதந்தே புனத் பிரம்மா ஸ்தாபயந்து யுகே யுகே, அந்த இடத்துல போய் ஒவ்வொரு இடத்துல ஸ்தாபிக்கிறார். சந்தப்த தாபசா செய்வ மரியாதாபிஸ்ருதேன, இப்படி மகா தபஸ் பண்ணி அந்த வேத மரியாதையை கேட்டதை அவலம்பனம் பண்ணிண்டு ஜாயமானாஸ்த பூர்வேச பச்சிமானாம் கிருஹேஷுவை, பூர்வமும் பச்சிமும் இருக்கக்கூடியதான இடங்களில் மறுபடியும் பிறந்து, ஏன்னா உபாசகாலா இல்லையா இன்னும் பிரம்மஜானத்தை அடையலையே, அதற்காக பசிமாச்சைவ பூர்வேஷாம் ஜாயந்தே நிஜ நேஷ்வியா, இப்படி அவா பிறக்கிறார். ஏவமா வர்த்தமானாஸ்தே திஷ்டந்தினிய தவிரதாக, இப்படி சுத்திக் கொண்டு அவா இருந்துட்டு இருக்கா. சவிதுர் தட்சிணம் மார்க்கம், சூரியனுடைய தட்சிணமான மார்க்கம். ஸ்ரிதாஹி ஆச்சந்திர தாரகம், சந்திர தாரகால் நட்சத்திரங்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கா அப்படி. ஆமா இதெல்லாம் சொன்னேள், ஆனா அகஸ்தியர் இருக்கிற இடத்துக்கு சவுத்துன்னு சொல்றேன், அகஸ்தியர் எந்த இருக்காடு தெரியலையே எனக்கு, இத சொன்னாதானே நீதியெல்லாம் புரிய முடியும். லோகாலோக பர்வதஸ்ய உத்தர சுரங்கம் அகஸ்திய ஸ்தானம், லோகாலோக பர்வதத்திற்கு அந்த பர்வதத்துக்கு மேல மூணு உச்சி இருக்கு, அதுல நார்த்தன் சைடு இருக்கக்கூடியதான வடக்கு பக்கத்தில் இருக்கிற உச்சி இருக்கு பார்த்தல, அதான் அகஸ்தியர் இருக்கிற இடமா சொல்றது. லோகபாலாஸ்திதே கேதே, லோகபாலாடுதுல இருந்துட்டு இருக்கா. லோகாலோகே ததர்திஷம் தஸ்ய உத்தரமாகஸ்த்யஸ்ய ஸ்ருங்கம் தேவர்ஷி பூஜிதம், அதுக்கு உத்தரமா இருக்கக்கூடியதான ஸ்ருங்கமானது அந்த உச்சி இருக்க அதுக்கு கீழே அதெல்லாம் முழுக்க அகஸ்தியருடைய இடம். இப்ப அகஸ்தியருக்கு எவ்வளவு பெரியவர்னு கொஞ்சம் பாருங்க. அகஸ்தியர் ரொம்ப குட்டையா தான் இருக்காரு, ஆனா அவருக்கு எவ்வளவு வெல்த் இருக்கு, ஒரு மலை முழுக்க அவர் தான். அது சாதாரணமான இதை கல்லு மண்ணு இருக்கக்கூடியதான மலை இல்ல, லோகாலோக பருவத்தில் இருக்கக்கூடியதான மலை. அந்த மகர்ஷிகள்லாம் தபஸ்னாலே இவ்வளவு அடைஞ்சிருக்கு. அதான் அதவீத்தியாக மூலாதி நட்சத்திர திரயஸ்ய அதவீதி மூலம், அதுக்கப்புறம் புராடம் உத்தராடம் ஞாபகம் வச்சுக்கணும். மூலாதி நட்சத்திர திரயஸ்ய வைஸ்வானர பதா சரம நட்சத்திர திரயார். வைஸ்வானர பதம், வைஸ்வானர பதம் என்ன, ஸ்ரவணம் அவிட்டம் அதுக்கப்புறம் சதபிஷக், அந்த மூணு. அதுல இருந்து பூதாரம்ப கிருதம் பிரம்ம பிரவர்த்தி மார்க்க போதகம், இதெல்லாம் கர்மகாண்டாத்மகம் வேதபாதம். சோ மூலா நட்சத்திரத்திலிருந்து ஆரம்பிச்சு ரேவதி நட்சத்திர பரியந்தம் இருக்கிறவா இல்லோருக்கும் இந்த கர்மகாண்டத்தில் ஒரு விசேஷமான ஒரு பற்றல் உண்டு. அதனால லாபத்தை அடைஞ்சு வந்தவா. ஒவ்வொரு நட்சத்திரத்துல ஒரு பிறந்திருக்கான்னு அவன் பூர்வ ஜென்மாவில என்ன பண்ணிருக்கான், அதனால என்ன ஆகும், இவனுடைய மனசனுடைய பரிஸ்தி என்ன. இந்த நட்சத்திரம் நம்ம சாதாரணமா சொல்றோம், கோயிலுக்கு போனதுமே என்ன சொல்றோம், உங்க நட்சத்திரம் சொல்லுங்க, கோதரம் சொல்லுங்க. அப்புறம் சரி ஏதோ ஒரு நட்சத்திரம், சில பேர் நட்சத்திரம் நட்சத்திரம் மறந்துட்டான், கோத்திரம் தெரியாதுன்னு சொன்னா வெக்கம். அம்பாள் நட்சத்திரத்துக்கே பண்றான், அம்பாள் கோத்திரமேங்கிறான். எது பண்றானோ இல்ல நிஷ்காமமா பண்றானோ, லோகத்துல ஜனங்களுக்கு இது கூட தெரியாம இருக்குன்னு லோகத்துல பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையா. அது மாதிரி இங்க என்னடா விவகாரம்னா, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் அவன் ஏன் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தான், இது பிறக்கிறதுக்கு அவனுக்கு பூர்வ ஜென்மால என்ன இருக்கு, அந்த ஜென்மாவுக்கு முன்ஜென்மால அவன் என்ன பண்ணினா, இவைகள்லாம் அந்த ஒன்பதாவது வீடு அவன் ராசியிலிருந்து ஆரம்பிச்ச ஒன்பதாவது பூர்வ புண்ணியஸ்தானம்னு பேர். அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியதான கிரகங்களை வச்சு நீங்க என்ன பண்ணினீள், இந்த ஜென்மாவில நீங்க உபாசனை பண்ணலாம், அதை ஜெயிக்க முடியுமா முடியாதா, இவைகள்லாம் சாஸ்திரத்தில் சொல்லு. இந்த மந்திரமானது உங்களுக்கு உபயோகப்படுமா படாதா, அது வந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்குமா நட்டத்தை கொடுக்குமா, அகடக சக்கரம்னு பேர். இப்படி எல்லாம் அந்த சக்கரத்தை வச்சு பார்க்கணும், இந்தந்த மந்திரங்களை பார்க்கணும்னு இருக்கு, அது முழுக்க இங்க இருக்குங்கிறது. அதான் வேதபாதம் ஜாயமான ஆயிதி மதாபி ஸ்வகுலேயே புனப்புனஜாயமானாக. அவ எப்படி அந்த அம்பாளா ஜன்மாவில அடையிற பரியந்தம் அதே குலத்துல மறுபடியும் மறுபடியும் பிறந்து அதை அடையணும்னு பாக்கிறவ. இசை சமுதாய அர்த்தா இதான் அந்த காளிகா புராணத்துல சொல்லியிருக்க. நாகவீதி உத்தரம் எப்ச சப்தர்ஷிபியஸ்ட தட்சிணம், நாகவீதிக்கு உத்தரமாகவும் சப்தர்ஷிகளுக்கு தட்சிணமாகவும். சப்தர்ஷிகள்னு ஏழு ரிஷிகள். அவ தனித்தனியாக ஒவ்வொரு ருஷிக்கும் ஒவ்வொரு விசேஷம் இருக்கு, அதை நம்ம பார்த்துக்கணும். வேதங்கள்ல அந்த ரிஷிக்கு ஏன் அந்த பேர் வச்சிருக்கு, அந்த ரிஷிக்கு ஒரு ஆத்தகாரி இருக்க அவளுக்கு ஒரு பேர் வச்சிருக்கு, ஒவ்வொரு ரிஷிக்கும் அது வெறுமின பேர் இல்ல, அது காரணமாக ஒரு பேர் வச்சுருக்க. அப்படி ஒவ்வொன்னு அத்ரின்னு ஒரு மகர்ஷி, அந்த அம்மாவுக்கு அனசூயான்னு பேரு. அத்திரின்னு மூணு தாண்டினவர் அர்த்தம், சத்துவகுணம் ரஜோகுணம் தமோகுணம் மூணு குணங்களையும் தாண்டினவர் அவர். அதை அடையணுமேயானால் என்ன பண்ணணும் அப்படின்னு, பொறாமைய ஜெயிக்கணும், அனசூயா அசூயைய விடணும். இன்னொத்தன் சௌக்கியமா இருக்கானேங்கிற ஒரு பொறாமைய விட்டேளையானால் முக்குணத்தையும் தாண்டி குணாதீதனா ஆகலாம். இதுதான் இந்த கதைக்கு அர்த்தம். வசிஷ்டர்னு ஒரு மகர்ஷி, இந்த சப்தர்ஷிகளுக்குள்ள வசிஷ்டர். அந்த வசிஷ்டர் மகர்ஷி ஆத்துக்காரி பேர் என்ன, அருந்ததி. வசிஷ்டர்னு சொன்னா இந்திரியங்களை நியமனம் பண்றது, இந்திரியங்களை நியமனம் பண்றதுக்கு வசிஷ்டத்துவம். அதுக்கு அருந்ததி விடாமுயற்சி இருக்கணும். விடாமுயற்சின்னு அபியாசேனே புராணங்கள்ல ஏதோ அதே போல விஸ்வாமித்ரக்கு குமுத்வதின்னு வருஷங்களா இருக்குன்னு எல்லாத்தையும் இப்ப சொன்ன புராண பாட்டம் ஆயிடும். அந்தந்த சந்தர்ப்பங்களுக்கு பார்ப்போம். ஏன் சொல்ல வந்தேன்னா, இப்படி நம்ம புராணங்கள்ல சொன்னான்னா நமக்கு ஒரு விஷயம் புரியணும், நம்ம வாழ்க்கையில நாம எப்படி வாழணும்னு சொல்றதுக்காகத்தான் வந்து. இப்படி இதுதான் இங்க சொல்றார். உத்தர சவிதோ பந்தாக தேவயானஸ்து தாஸ்மிருதாக தத்ர தேவசின சித்தாக விமலா பிரம்மச்சாரிணா. தத்ர அங்கு புலனை அடக்கின விமலமான பிரம்மச்சாரிகள் அங்கே இருக்கார். சந்ததி சந்தி தஸ்மான் மிருத்யு ஜிதச்சயே. யாராவது நமக்கு குழந்தைகள் பிறக்கணும், அவளுக்கும் குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைக்கு குழந்தை, இதெல்லாம் அஜ்ஞானம். அதுக்காக என்ன பண்ண வேண்டாமா சார்? பிரஜனஷ்ட பிரஜாபதிஷ்டா இப்படி எல்லாம் தைத்திரி உபநிஷத்துல சொல்றது என்ன? அது இங்க சொல்றது இது அஜ்ஞானிகளுடைய விவகாரம். நமக்கும் குழந்தை இருக்கணும், அந்த குழந்தையாவது நம்மள வயசான காலத்துல பாத்துக்கணும் இப்படின்னு நினைச்சிட்டு இருக்காளோ இல்லையா? அவளுக்கு அவளுக்கு சந்ததி ஏஜுகுப் சந்தி தஸ்மாத் மிருத்யு ஜிதச்சயே. அந்த பிரம்மச்சாரிகளா இருக்கிறவா இந்த சந்ததியை எதிர்பார்க்கல. அனுமார் இருக்கார், பீஷ்மாச்சாரியர் இருக்கார், இப்படி மகான்கள் நிறைய பேர் இருந்திருக்கார். அப்படி இருக்கலாமா இருக்கப்படாதா? இவங்கெல்லாம் தர்மசாஸ்திரத்தினுடைய விஷயம். ஸ்திரீகள் கல்யாணம் பண்ணிக்கலாமா பண்ணாமலே இது கல்யாணம் வேண்டாமனே இருந்துடலாமா? இப்படிப்பட்ட விவகாரங்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா இங்க இப்படி இருந்தவா பிரம்மச்சாரிகளா இருந்தவா அவளுக்கு என்ன? அட்டாதீதி சஹசிராணி முனீனா முத்வரேதாம் உதத் பந்தானமர் எண் அர்யம்னஹாஸ்திதாஷ்ட ஆபூத சம்பிரபம் அஷ்டாசீதி சஹசிராணி. 80 லட்ச வருஷங்கள் இவ எங்க இருந்துட்டு இருக்கா? ஸ்திதாஷ்ட முனீனாம் ஊர்துவரேதாம். அந்த ஊர்துவரே சன்னியாசிகள் இருக்கக்கூடியதான முனிகளுக்கு என்ன ஒரு பலம் உண்டோ அந்த பலத்தை அனுபவிக்கிறார். உதக் பந்தானமர் யம்னஹா ஸ்திதாஷ்டூத சம்பளவம். அந்த உத்தராயண மார்க்கத்தில் அவ தனிச்சு நிக்க அங்க போய் அங்க நிக்கிறா. ஆபூத சம்பளவம் மகாப்பிரளய பர்யந்தம் அங்க இருக்க. இந்த ஸ்லோகத்தை ஆச்சாரியால் பிரம்மசூத்திர பாஷ்யத்தில் இது எடுத்திருக்க. ஸ்விதாஷ்ட ஆபூத சம்பளவம் தே சம்பிரயோகாலோபஸ்ய மைதுனஸ்ய வர்ஜனாத். இந்த இல்லற வாழ்க்கையை விட்டதுனால இச்சா துவேஷ பிரவருத்தியாச்சா அப்பிரவருத்தியாச்சா பூதாரம்ப விவர்ஜனாத். ஆசையை விட்டா, துவேஷத்தை விட்டா, கோபத்தை விட்டா, அதனால புனஸ்ட அகாம சம்யோகாத் இச்சா தேர்தோஷ தர்சனாத். மறுபடியும் ஆசையை விட்டதுனால இத்தியேவம் காரணை சுத்தாக தேமிருதத்துவம் பேஜரே. அவ அமிர்தத்துவத்தை அடைஞ்சிருக்கா. ஆபூத சம்பளவம் ஸ்தானம் அமிர்தத்வம் ஹி பாஷ்யதே. மறுபடியும் ஆச்சாரியர் இது இந்த ஸ்லோகம் எடுத்திருக்க. ஆபூத சம்பளவம் ஸ்தானம் அமிர்தத்வம் ஹி பாஷ்யதே. அமிர்தத்வம் இங்க என்ன அர்த்தம்? பூதங்கள் பஞ்சமகாபூதங்கள் இருக்கிற பரியத்தம். திரைலோக்கியஸ்திதி காலோயம் அபுனர்மார உச்சதே. மூலகமும் இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். இதி நாகவீதி உத்தரம் அஸ்வன்யாதி திரையோத்தரம். நாகவீதினா அஸ்வினி பரணிகத்துக்கா இந்த 3 நட்சத்திரங்களும் அப்புறம் ஆகாசத்துல இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் அப்பாற்பட்ட உத்தர மார்க்கமாக ஒரு மார்க்கம் இருக்கு, அதன் வழியா போறான்னு அர்த்தம். பூதாரம்ப விவர்ஜனாத் பிரவருத்தி மார்க்க பரித்தியாகாத். குழந்தைகள் இருக்கணும், பேரன் இருக்கணும், பேச்சு இருக்கணும், இதெல்லாம் இல்லாமல் திருதீய மார்க்கேன சக பலைக்கம். அந்த துருய மார்க்கத்தோட ஒரு பலம் வரப்படாதுங்கிறதுக்காக ஆபூத சம்பளவம் சொல்ற மகாப்பிரளய பரியத்தம். திருதீய மார்க்கத்தில் போனவாளுக்கு அவ திரும்பி வரதில்லை. அதுக்காக ஊர்தோத்தரமிருஷிபியஸ்து துருவோ எத்திர வியவஸ்திதா. இதுக்கு மேல துருவஸ்வாமி எங்க இருக்காரோ அங்கே அப்படின்னா போல் ஸ்டார் அது வரைக்கும் போய் ஏதத் விஷ்ணு பதம் திவ்யம் திருத்தீயம் வியோம்னி பாசுரம். அம்பாள் அனுகிரகம் எப்படி இருக்கு பாருங்க. விஷ்ணு பதத்தை அடைகிறான். எல்லா பூமியில இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களுக்கு உத்தரோத்தமான ஹையஸ்ட் ஸ்டேட்ட அடைகிறான். அதுக்கப்புறம் அம்பாளுடைய பாதத்தில் லீனமாறாங்கிறது வேலை இருக்கு. அம்பாள் என்ன பண்றா உங்களுக்கு இந்த லோகத்துல மேக்சிமம் எவ்வளவு ஒரு சுகத்தை அனுபவிக்கணுமோ அத்தான சுகத்தையும் உங்களுக்கு கொடுத்து அப்புறம் அழைச்சிட்டு போற. அதான் பாக்கலாம். நிர்தூத தோஷ பங்கானாம் யதீனாம் சம்யதாத்மனாம் நிர்தூஷ தோஷ பங்கானாம். ஒரு விதமான தோஷத்தினுடைய சம்பந்தம் சிறிதேனும் இல்லாதவர்களுக்கு எந்த பலம் உண்டோ அந்த பலத்தை அம்பாள் கொடுக்கிறார். யதீனாம் சம்யதாத்மனாம் ஸ்தானம் தத் பரமம் விப்ர புண்ணிய பாப பரீட்சையே. புண்ணியமும் பாபமும் எத்தனையும் விட்டுவிட்டு இந்த லோகத்துக்கு போறா. அபுண்ய புண்ணியோபரமே. புண்ணியமும் பாபமும் இல்லாத சமயத்தில் க்ஷீண அசேஷ ஆர்த்தி ஹேதவா. ஒரு விதமான துன்பமும் வரத்தக்க காரணமே இல்லாத நிலை அடையிற. அவ எப்படி அடையிற? துன்பங்களுக்கு காரணம் எதுவுமே இல்லை.
எத்ர கத்வா நசோசந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம். எத்ர கத்வா, என்னலையை அடைந்து, நசோசந்தி, ஒரு விதமான துன்பமும் இல்லையோ, அப்படிப்பட்டதான இடம் தத்விஷ்ணோ பரமம் பதம். வேதங்களை எது விஷ்ணுவனுடைய பரம பதம்னு சொல்றதோ அந்த நிலையை அடைகிறார். திவீவ சக்ஷுராததம் யோகினாம் தன்மயாத்மனா. திவீவ சக்ஷுராததம், ஆகாசத்துல கண்ணானது எப்படி விஸ்தாரமாக நிறைய விஷயங்களை பார்க்கிறது. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த செவரை தான் தெரியும், இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் தான் தெரியும். ஆனா ஆகாசத்தை பார்த்தா முழு ஆகாசத்தை எப்படி பார்க்கிறேன்னா, திவி வச்சு இதெல்லாம் யோக வேதத்தில் இருக்கிற பதங்கள், அப்படியே வேத மந்திரங்கள் அப்படியே ஸ்லோகத்தில் எழுதியிருக்க. திவி வச்சுராதம் யோகினாம் தன்மயாத்மனாம் விவேக ஜான துஷ்டஞ்ச தத்விஷ்ணோ பரமம் பதம். இப்படி விவேக ஜானத்தோட சேர்ந்தது அப்படின்னா பிரம்ம ஜானத்தோட சேர்ந்ததான மார்க்கத்தை கொடுக்கிற. பிரம்ம ஜானம் வந்த பிறகு அவளுக்கு இங்கேயே தான் முக்திங்கிறது இருக்கு. இருந்தாலும் இந்த உபாசனை பண்ணினதுனால அங்க அழிச்சுன்னு போய் அந்த பலத்தையும் கொடுத்து அப்புறம் அந்த முக்தி சுகத்தை அனுபவிக்கும்படி பண்றார். இத்தியாதி இது அபராவியாக்கியா, இது ரெண்டாவது வியாக்கியா. அதுக்கப்புறம் என்ன, முதல் வியாக்கையில நாலு அர்த்தம் சொன்னேன், இது ரெண்டாவது வார்த்தை வாக்கையில ரெண்டாவது வழியில ஒரு அர்த்தம் சொன்னேன். அதுக்கப்புறம் ஏவம் வா, இப்படி இதுக்கு வேற வா அர்த்தமும் இருக்கு. உபாசனாக்கிரமேகி துவமார்கவு திருஷ்யது, லோகத்துல உபாசனம் பண்றவாள் என்ன எப்படி இருக்கா, ரெண்டு மார்க்கங்களோட இருக்கா. வாம மார்க்கா தட்சிண மார்க்கச்சா, ஒருத்தர் சமயாச்சாரம்னு சொல்றார், ஒருத்தர் வாமாச்சாரம்னு சொல்றார். வாமாச்சாரத்தில் இருக்கிறவா அவ என்ன பண்றா, மத்தியம் மாம்சம் இவைகள்லாம் பகவானுக்கு நிவேதனம் பண்றான். முத்ரான்னா மைதுனம்னா இவைகள்லாம் பண்ணிட்டு இருக்காவ. அது பண்ணலாமா பண்ணப்படாதா, அது பண்ணலாம்னு சொன்னா இவைகள்லாம் சொல்லியதுக்கு இதுக்கு அம்பாள் உபாசனை வரைக்கும் போகணுமா, இதனால என்ன லாபம், இப்படி லோகத்துல பேசிட்டு இருக்க. ஆனா ஞாபகம் வச்சுக்கணும், யாராருக்கு என்னென்ன மார்க்கம்னு வழிவகுத்து கொடுத்துருக்கு. உலகமா முழுக்க தயார் பண்ணினது பரமாத்மா. அந்த பரமாத்மா நல்லதாகவும் கெட்டதாகவும் இருந்துட்டு இருக்க, இப்படியா அப்படியா எல்லாம் இருக்கு. நல்லவாளையும் அவர் தான் சுட்டி பண்ணியிருக்க, துஷ்டாலையும் அவர் தான் சுட்டி பண்ணியிருக்க. உலகத்துல எந்த பதார்த்தங்கள் மிக சிறந்ததுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பதார்த்தங்களையும் அவர் தான் சிருஷ்டி பண்ணியிருக்க. உங்களுக்கு பிடிக்காதான கோரமான பதார்த்தங்களையும் அவர் தான் சிருஷ்டி பண்ணியிருக்க. அவர் கண்ணுல நல்லது கெட்டதுங்கிறது கிடையாது, பரமேஸ்வரன் ஒரே மாதிரி இருக்காரு. யார் புண்ணியம் பண்ணியிருக்காளோ அவளுக்கு அதுக்கு தகுந்ததான ஒரு ஸ்வரூபம் அவளுக்கு இருக்கு, பாவம் பண்ணினவாளுக்கு அதுக்கு தகுந்ததான ஒரு ஸ்வரூபம் அவளுக்கு இருக்கு. பண்ணியா ஒரு ஜென்மா வந்திருக்க, உயர்ந்ததான பகவானா ஒரு ஜென்மா வந்திருக்க. பகவான் இப்படி பண்ணலாமா, ஒருத்தர தேவனா சிருஷ்டி பண்றது, ஒருத்தர பண்ணியா சிருஷ்டி பண்றது, இது என்ன சார் லாபம், இப்படி எல்லாம் பண்ணலாமா. வைஷமிய நைர்கிரண்ய தோஷம் வந்திருக்கு, விஷமமாக உலகத்தை சிருஷ்டி பண்றதுன்னு ஒரு தோஷம் வந்திருக்க. சில பேர் பணக்காராளா சிருஷ்டி பண்ணிருக்கா, சில பேர் ஏழையா சிருஷ்டி பண்ணிருக்க. ஒரு விரோதியா இருக்கிறவன் கூட இவனுக்கு இவ்வளவு துன்பம் வரணும்னு எதிர்பாராததான துன்பங்களை கொடுத்துருக்க. பாருங்க, சந்தேகம் இருந்தா அப்படியே ஒரு தடவை ஆஸ்பத்திரிக்கு போய் பாருங்க, என்னென்ன அவஸ்தப்படுறாவா, ஏன் சார் இவ்வளவு துன்பங்கள்லாம் கொடுக்கணுமா, ஒரே தினம் அவளுக்கு மருந்து கொடுத்து பிராண போக வேண்டியதுதானே, ஏன் இப்படி எல்லாம் பண்ணணும். பத்து வருஷமா துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருக்கான் சார், எந்த மருந்துக்கு இடம் கொடுக்கல சார், என்ன பண்ண போறே, பிராணனை விடணும்னு ட்ரை பண்ணின வசிஷ்டருக்கே பிராணன் போகல. அவர் எவ்வளவு ட்ரை பண்ணுவார், மலையிலிருந்து குதிச்சு பார்த்திருக்கார், சமுத்திரத்துல கல்லை கட்டிட்டு சமுத்திரத்துக்குள்ள விழுந்திருக்கார், எல்லாரும் கொண்டு வந்து அவரை வெளியில விட்டார், என்னையா பண்றத, அவ்வளவு துன்பங்கள்லாம் அவர் கொடுக்கிறாரு. அவருக்கு நிர்கிருணனா இருக்க, கிருணான தய, சிறிதேனும் இல்லாம இருக்காரு இப்படின்னு ஜனங்கள் பேசுற. ஆனா ஞாபகம் சொல்லுங்க, உலகம் முழுக்க எல்லாமே அம்பாளுடைய சொரூபம், நல்லது கெட்டது மனிதனுக்கே தவிர பிராணிகளுக்கு இல்ல. பிராணிகள் ஏதாவது நல்லது கெட்டது யோஜனை பண்றதா, அந்த யோஜனமே அது கிடையாது. அப்படியே போயிட்டு இருக்க, மண்ணுக்குள்ள போகும், மலைக்குள்ள போகும், புத்துக்குள்ள போகும், பாம்பு தெரியாம உங்க ஆட்டுக்குள்ள வந்துடும். உங்க சொன்ன பயப்படாதீங்க, என்ன பண்றது? அதனால லோகத்துல வந்து நல்லது கெட்டது எனக்குடையதான விவகாரம் மனிதன் கல்பித்தது. ஆனா அம்பாளை பூஜை பண்றதுக்கு, பகவானை பூஜை பண்றதுக்கு எதனாலையும் பூஜை பண்ண, அவன் எதை உட்கொள்கிறானோ அதனால பகவான் கொடுக்கணும். பத்திரம் புட்பம் பலன் தோயம் யோமே பக்தி அப்ரயச்சதி ததகம் பக்தி பகதம் அஸ்நாமி பிரயதாத் மனஹ. நீங்க எதை உட்கொள்றீளோ அதை பகவானுக்கு கொடுக்கணும். பகவானுக்கு கொடுங்க, அவருக்கு சாப்பிட போறதில்ல. நகவை தேவா அஸ்னந்தி ந பிபந்தி கிந்து திருஷ்டுவா திருப்தியந்தி. பார்த்தாலே போறோம் அவளுக்கு வயிறு ரொம்பிச்சு, நமக்கெல்லாம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப மாட்டேங்குது. ஆனா விவகாரம் என்ன, பார்த்தா போறோம். அதனால யாரு எதை உட்கொள்றாளோ, யார் எதை உபயோகிக்கிறாளோ அதை பக்தியாக சமர்ப்பணம் பண்ணினா பகவானுக்கு இஷ்டம். அவ்வளவுதான். அவன் அப்படி பிறந்திருக்கான், அப்படி இருந்துட்டு இருக்கான். மார்கா பக்தி தபா துகா பசுபதே ரங்கஸ்ய குச்சாயதே கண்டூஷம்பு நிஷே ஜனம் புரரி போஹோ திவ்யாபிஷேகாயதே. பாருங்க, கிஞ்சித் பட்சித மாம்சசேஷ கபலம் நவ்யோபஹாராயதே. அந்த அகோ பக்தா வத்தம் சாயதே. சொல்லுங்க, அந்த கண்ணப்ப நாயனார் வாயில ஜலத்தை எடுத்துன்னு வந்து அந்த ஜலத்தை பரமேஸ்வரனுடைய லிங்கத்துக்கு மேல உமிழ்ந்தாராம். அது கங்கா ஜலத்துல பார்த்த ஸ்நானம் பண்ணி அபிஷேகம் பண்ணினா போல, ஸ்ரீருத்ரன் சொல்லி அபிஷேகம் பண்ணினா எந்த திருப்தியோ அந்த திருப்தியை பகவான் அடைஞ்சாராம். ஏண்டான்னா, இந்த ஜலத்துல இல்ல, அவனுடைய மனசுல நான் இந்த பெருமாள் பகவானுக்கு அபிஷேகம் பண்ணணும்னு நினைச்சு பக்தியோட பண்ணினான் பாருங்க. மாம்சத்தை நன்னா அடிச்சு கொன்னு அதெல்லாம் பதப்படுத்தி அதுல மற்ற பதார்த்தங்கள் எல்லாம் போட்டு தேனை விட்டு எல்லாம் பண்ணி பகவானுக்கு ஒண்ணு நைவேத்தியம் பண்றான். மாம்சம் தான் தொடலாமா, இதெல்லாம் பண்ணலாமா? பகவான் என்ன பண்ணிருக்கார், நவ்யோபஹாராயத்தை அப்பொழுது கொண்டு வந்ததுதானே உங்களுக்கு பிடிச்ச டிபன். என்ன டிபன்? ஒருத்தருக்கு ஒண்ணு பிடிக்காது, என்ன பண்றது? ஒருத்தருக்கு இட்லி பிடிக்கும், ஜென்மா முழுக்க தோசையாவே சாப்பிட்டுருக்கான். என்ன பண்றது? சில பேருக்கு அவள் அவளுக்கு பிடிச்ச நவ்யோபஹாராயதே. இப்படி யாருக்கு எது பிடிக்குமோ எதை பண்றாளோ, எச்சரோஷு எதாசு எஜுஹோஷு ததாது தத்குருஷ்வம் அதர்ப்பணம் அப்படிங்கறதுக்காக இது வசத்து இது தாழ்த்துன்னு இல்ல. யாராரு எதை அவ வாழ்க்கையில பின்படுத்துறாளோ அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ண. வாம மார்க்கம் என்கிறது தப்புன்னு சொல்லல, அத பாத்துக்கணும். அதுக்காக அதை நான் ஃபாலோ பண்றேன், நீங்களும் சொல்லுங்க. யாராருக்கு குரு சம்பிரதாயத்துல எந்த வழி வந்திருக்கோ அவளுக்கு அந்த வழி தான். வாம மார்க்கம்னு டோட்டலா தப்புன்னு டிஸ்கார்ட் பண்ணப்படாது. ஏன்னா மலைவாசிகளா இருக்கிறவா, மற்றவர்கள்லாம் அந்தந்த குலத்துல இருக்கிறவா எதை உட்கொள்றாலும் அதை சாப்பிடறதுக்காக அதை சாப்பிடறத பகவானுக்கு கொடுத்துட்டு, அவனுக்கும் பக்தி உண்டோ இல்லையோ? உலகத்தில் இருக்கிறவா எல்லாரும் மாம்சாகாரமே சாப்பிடப்படாதுன்னு யாராவது சொன்னாடா? கிடையாது. அதே போல மத்தியாதிகள் சுவீகரிக்கப்படாதுன்னு சொல்லவே இல்லை. மத்தியாதிகள் யாரு? மற்றவர்கள் சரீரத்தில் சிரமப்படுத்துண்டு வேலை பண்றா பார்த்தேளா. அதே போல சீதமான இடங்கள்ல இருக்கா பார்த்தேளா, அவளுக்கு. இந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்கா, ஹிமாலயத்துல இருந்துட்டு இருக்கான், அவன் யுத்தத்துக்காக இங்க நின்றுட்டு இருக்கான், அவனால தாங்க முடியாது, அதுக்காக அவனுக்கு கொடுத்துட்டு இருக்க. அங்கிருந்து மெட்ராஸ் வந்து இங்கே நான் சாப்பிடுறேன்னு ஆரம்பிச்சானா உதக வேண்டியதுதான். விவகாரம் என்ன, அந்தந்த தேசத்துக்கு அந்தந்த காலத்துக்கு தகுந்தா போல. அகஸ்தியாதி மகர்கள் மாம்சத்து சாப்பிட்டுருக்கா. ராமன் வந்து நராமோ நராகவோ மாம்சம் புங்கே சொல்றார் சுந்தரகாண்டத்து. சீதாதேவி போன பிறகு இந்த ராகவன் ராமனானவன் மாம்சத்தை சாப்பிடல அப்படிங்கிற அப்படின்னு என்ன அர்த்தம்? முன்னால சாப்பிட்டிருக்கான்னு தான் அர்த்தம். பட் சத்திரியால இருக்கிறவ சாப்பிட்டு இருந்தா, பிராமணால் சாப்பிடல. பிராமணாலும் ஸ்ராத்தாதி தினங்கள்ல பிதிருதேவதைகளுக்காக சாப்பிட்டிருந்தா. அந்த வாதாபி இல்வலன்னு ரெண்டு பேர் இருந்தா. அந்த வாதாபி என்ன பண்ணுவான், இல்வலனை கட் பண்ணி அவர் மானா ஆக்கி அதை கட் பண்ணி அவனுடைய மாம்சத்தை பிராமணாளுக்கு கொடுப்பான். எல்லாம் ஆனப்புறம் அதுக்கு என்ன எழுந்து வாழணும், அவருடைய வயிறை கீழ்ச்சுன்னு வருவா, ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிராமணனை சாப்பிட்டுருவான். பிதிருதேவர்கள் இப்படி பூஜை பண்ணிட்டு இருந்தார். கடைசியில் என்னடா ஆச்சுன்னா, இந்த அகஸ்தியருக்கு தெரிஞ்சது விஷயம், அகஸ்தியர் அப்பாவுக்கு தப்பாதம் பண்ணினார், இந்த வாத்தாபியே என்ன பண்ணினார், அதை கட் பண்ணி இந்த இல்வல் ஆனவன் வாத்தாபிய மாம்சத்தை அகஸ்தியருக்கு கொடுத்துட்டார், சாப்பிட்டார். சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணார், சாப்பிட்ட பிறகு சந்தனத்தை எடுத்து தொப்பைக்கு தடவிக்கணும், அது ஒரு மந்திரம் இருக்கு, கந்தத்வாராம் துராதர்ஷாம் நித்ய புட்டாம் கரீன்னு அப்படி. அந்த மந்திரத்துக்காக தான் இன்னொரு நாள் பார்ப்போம். ஏன் சொல்ல வந்தேன்னா, அதை தட வேண்டா, உள்ள இருக்கிறதெல்லாம் ஜீர்ணமாகணும். இவன்னா வாதாபி ஜீர்ணம்னு ஜீர்ணமாக்கிட்டான், இவன் வாதாபே ஆகச்சா வாதாபே ஆகச்சான்னு கதறான். தரலையே மாதாபி போயிட்டானே விவகாரம் முழுக்க. அப்புறம் என்ன தெரியுது, சில சந்தர்ப்பங்கள்ல உட்கொண்டு இருந்தா, ஆனா அது இந்த யுகத்துல இல்ல. பிராமணாளுக்கும் அந்தனர்களுக்கும் வேண்டாம்னு சொல்லிருக்கு. அதை சாப்பிட்டா என்ன சார் தப்பு, வேதமே சொல்றது, அதை சாப்பிட்டா உனக்கு மந்த புத்தி வருமாப்பா, சொன்ன வேதங்கள்லாம் மறந்துடுவாய், வேண்டாம். உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கேன், வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரங்கள்லாம் அத்தியனம் பண்ணி லோகத்துல எல்லாருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கணும், அவளுக்கு எந்தெந்த சந்தர்ப்பத்தில் சந்தேகம் வருதோ ஞாபகமாக நீங்க சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வச்சிருக்கேன், நீங்க இது பண்ணா உங்க செயலை உங்களால பண்ண முடியாது. அதனால வாம மார்க்கம்னு ஒண்ணுண்டு, அது சில பேருக்கு. தட்சிண மார்க்கம்னு சமயாச்சாரம்னு சில பேர் இருக்கு, அது சில பேருக்கு. இது ஒண்ணு என்ன, சவ்ய மார்க்கம் அபசவ்ய மார்க்கம். அதான் சொல்றேன், உபாசனாக்கிரமேகி தோ மார்க்கோ திருஷ்யதே வாம மார்க்க தட்சிண மார்க்கேதி தத்ர வாம மார்க்கோ நாம ஸ்வஸ்வர்ணாசிரம விஹிதானி யாவந்தி கர்மாணி. இந்த வாம மார்க்கத்துல என்னென்ன கர்மாக்கள் இருக்கோ எல்லாவற்றையும், சௌதானி அக்னிஹோத்திராதீனி ஸ்மார்த்தானி அட்டகாதீனி, சௌத கர்மாக்களா இருக்கட்டும் ஸ்மார்த்த கர்மக்களா இருக்கட்டும், தாந்திரிகாணி மந்திரசித்தியாதீனி மந்திரசித்தியாதி கர்மக்களா இருக்கட்டும், ஸ்வேஷு தேஷு ஸ்வேஷு சர்வேஷு யாயா தேவதாக, எந்தெந்த தேவதையை நீங்க பண்றீங்களோ அத்தனை தேவதையும் திரிபுர பைரவின்னு நினைக்கணும். அந்த திரிபுர பைரவி திரிபுர பைரவிய ஆராதனால எந்த மத்திய மாம்சாதிகள்லாம் சொல்லியிருக்கோ அத பிரகாரமா இதுக்கு வாம மார்க்கம்னு பேர். பாஸ்கர் ராயர் எவ்வளவு கிளியரா டிஃபைன் பண்ணி சொல்லிட்டார் பாருங்க, லோகத்தில் ஜனங்களுக்கு புரியல. ஆனா இது இப்படி இருக்கு, சவ்ய மார்க்கம் அது இல்லாம சதாச்சாரமான ஒரு மார்க்கம். இப்படி இந்த மார்க்கங்களுடைய விவகாரங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இது இந்த காளிகா புராணத்தில் இருக்கக்கூடியதான பெரிய ஒரு அம்சத்தை எடுத்துட்டு நமக்கு விஸ்தாரமாக இதை சொல்லிட்டு. ஏன் சொல்ல வந்தேன்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல, எப்பவோ இருக்கிறது, ஆதுனிகமான விஷயங்கள் கூட நமக்கு கண்டுபிடிக்க தெரியல மனுஷர். ஆனா இந்த சூட்சமான விஷயங்கள் பெரியோர்கள் சொன்னாதான் நமக்கு புரியும். அதனால இந்த சாஸ்திரங்களை நம்ம கவனிச்சு கேட்டுக்கிறோம், இது ரைட்டா அது ரைட்டா, அது பண்ணினா என்ன, இது பண்ணினா என்ன, இப்படி எல்லாம் உள்ள போகப்படாது. தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரியாகாரிய வியவஸ்தம், இதை நாம் பண்ணணுமா பண்ணப்படாதான், உங்களால இதை பண்ண முடியுமா பண்ணப்படாதா, என்ன லாபம் என்ன நட்டம் அப்படின்னு சாஸ்திரம் தான் சொல்லணுமே தவிர இன்னொன்னு சொல்லப்படாது. அதனால சம்பிரதாயத்தில் எப்படி இருக்கோ அந்த வழியில, உங்க அப்பா என்ன பண்ணினார், உங்க தாத்தா என்ன பண்ணினார், இப்படி எல்லா விஷயங்கள் என்ன இருக்கோ அது மாதிரி நம்ம பண்ணணும். இது ஒரு முக்கியமான விஷயம். நமக்கு இது தெரியலையேன்னு யுக்தியினால எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஞாபகம், என்னத்தான் நீங்க சொன்னா, நீங்க நாலு யுக்தி சொன்னா இந்த பக்கத்தில் இருக்கிறதா நாலு யுக்தி சொல்றேன். ஒருத்தர் ஆரம்பிச்சார், இந்த கம்ப்யூட்டர்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கலோ இல்லையா, இது ஆனா பெண்ணான்ட்டான், அனாவசியமான விவகாரம். ஆனா பெண்ணா என்ன சொல்ல போற, அது என்ன சார், அது வந்து ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, அது விவகாரம், ஜடமான பதார்த்தம். ஜடமான பதார்த்தமா இருந்தாலும் சம்ஸ்கிருதத்துல கட்வான்னா பெண்பார், என்ன சொல்ல போற அப்படின்னு. இது என்ன இது சொல்றது, நம்ம என்ன பண்ணோம், தீர்மானம் ஒத்தரால் தீர்மானம் பண்ண முடியல, என்ன பண்றது, ஒரு கமிட்டி போட வேண்டியது, இதுல ஒரு நாலு பேரு அதுல ஒரு நாலு பேரு சேர்க்க வேண்டியது, அவன் எல்லாரும் விசாரம் பண்ண வேண்டியது, அப்புறம் நம்ம தீர்மானத்துக்கு, தீர்மானம் ஒரு நாளும் வராது, ஒத்தனால் தீர்மானம் பண்ணினா வருமே தவிர கமிட்டி போட்டுன்னா நிச்சயமாக ஒரு தீர்மானமும் வரவே வராது. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் தெரியும், அதுக்காகவே கமிட்டி போடுறோம் விவகாரம் முழுக்க. இது லோக்கத்தில் என்ன பண்ணினா, இதுக்காக கம்ப்யூட்டர்னு ஒரு கமிட்டி போட்டா, இதுல என்ன ஆணா பெண்ணா சொல்றோமோ அதுக்காக என்ன பண்றது? ஆண்கள்ல ஒரு நாலு பேரையும் பெண்கள்ல ஒரு நாலு பேரையும் வச்சு இது வரிசையா அப்படிதான் இருக்கணும். ஆண்கள் அஞ்சு பேர் பெண்கள் மூணு பேர் பட்டினா சண்டை வந்துடும். இதனாலதான் சார் தீர்மானமாக என்ன பண்றது அப்படின்னு ஆரம்பிச்சார். ஒரு ஒரு வருஷம் டைம் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு இந்த ஆண்களை வரிசையா கேட்க ஆரம்பிச்சார், சுவாமி இது இப்படியா அப்படின்னு. பெண்கள் நடுவன் முதல்ல நாங்க தான் எங்க அபிப்பிராயத்தை சொல்லுவோம். சொல்லுங்க, எனக்கு அபிப்பிராயம் தீர்மானமாகணுமே தான். ஒரு பொண்ணு ஆரம்பிச்சாலா கரையே கிடையாது சார். இந்த பிராரப்தமான கம்ப்யூட்டர் இது ஆண் தான், ஆண் புத்தி தான் அதுக்கு இருக்கு. ஏதோ இந்த அம்மா பார்த்துட்டா போல என்ன இருக்குன்னு. எந்த ஒரு காரியத்தை ஆரம்பிச்சாலும் டக்குன்னு எழுந்துக்காது. அது முதல்ல சுவிட்ச் ஆன் பண்ணணும். சுவிட்ச் ஆன் பண்ணினுமே முதல்ல லைட் வரணும் இல்லையோ? லைட் போடணும்னா சுவிட்ச் ஆன் பண்ணி டக்குன்னு லைட் வந்துடுது. ஃபேன் சுவிட்ச் போட்டேன்னா சுத்த ஆரம்பிச்சிடுது. இந்த பிராரம்பம் எப்படின்னா அது சுவிட்ச் ஆன் பண்ணின பிறகு ஒரு ரெண்டு நிமிஷம் அது ஆஃப் ஆறுதா ஆன் ஆறுதா வருமா வராதா தந்து அதுக்கு இந்த கோடு வருது அந்த கோடு வருது ரவுண்ட் ரவுண்டா வருது ஸ்கிரீன் சேவர் வருது அது போறது கடைசியில் என்னடா ஆச்சுன்னு. இப்படி ஒரு அரை மணி நேரம் பிராரப்தமாங்க. ஏண்டா இது அரை அவசரமா கிளம்பணும் ஏதோ ஒன்னு பாக்கணும்னு சொன்னா நடக்கல. அதே மாதிரிதான் எங்க ஆத்துக்காரரும் நான் இன்னைக்கு வரலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதத்தை எழுந்துங்கன்னு சொன்னா ஈஸ்வரில் உட்கார்ந்து அவர் பாட்டுக்கு இது ஒரு காரியம் பண்ணி இது இது நடக்கிறதே ஒன்பது பட்சணம் பண்ணணும் எல்லா நெய்யிலேயே பண்ணணும் அது மடியா பண்ணணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க குளிச்சுட்டு வாங்கன்னு சொன்னா எல்லா பட்சணும் முடிகிற பரியந்தம் பேப்பர் பார்த்துட்டே இருக்க. ஆனே ஆகலையே என்ன பண்றது? இது ஆண் தானே சந்தேகமே கிடையாது அப்படின்ட்டா ஒரு இவர் பார்த்த என்னடா இது பம்பா இருக்க. அம்மா சரிம்மா ரெண்டாவது பொண்ணு கூப்பிட்டார். அம்மா நீ என்ன பண்ண போற சொல்ல போற? சந்தேகமே கிடையாது. ஏன்னா பெண்களுக்கெல்லாம் கம்ப்யூட்டர் ஆண்னு வெய்யன்னு தீர்மானம் பண்ணிவிட்டார். என்ன ஆரம்பிச்சு வைக்கார், இந்த கம்ப்யூட்டருக்குள்ள நிறைய சமாச்சாரம் இருக்கு சார், என்னென்னமோ இருக்கு. ஆனா அந்த சமாச்சாரத்தை நான் கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்றது? முதல்ல ஹார்ட் டிரைவ்க்கு போகணும், அதுக்குள்ள ஒரு இதுக்கு போகணும், சி டிஸ்கோ டி டிஸ்கோ போகணும், அதுக்குள்ள போகணும், ஃபைலை எடுக்கணும், அதை ஓபன் பண்ணணும், அதுக்குள்ள ஒரு இடத்துல பார்க்கணும், அது எங்க இருக்குன்னு பார்க்கணும், தேடணும், இல்ல என்ன ஃபைண்ட் அவுட்ங்கிறது. இப்படி பார்த்து பார்த்து கடைசியில இந்த விஷயம் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கு இருக்கக்கூடியதான பொறுமையெல்லாம் போயிடும். அதே போல இந்த புருஷன் இருக்கான் பாத்தீங்கள, என் மேல ரொம்ப அபிமானத்தோட இருக்கான்னு சொல்றான். அவ்வளவுதான், அபிமானம் தெரியலையே, ஒரு செயலும் தெரியலையே. ஒரு காய்கறி நறுக்கி கொடுக்கறேளா, மாவை ஆட்டி கொடுக்கறேளா, ஒண்ணும் கிடையாது. வெறும்னு உட்கார வேண்டியது அவ்வளவுதான். ஆனா சொல்றது மட்டும் எல்லாம் உனக்காகத்தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், மூச்சு காத்து விடுறது உனக்காக சொல்றதான். ஆனா உள்ளூர பாத்தீங்களா அபிமானம் இருக்க, ஆனா அந்த அபிமானத்தை கண்டுபிடிக்கிறதுங்கிறது முடியல. Therefore, ஆண் தான் அப்படின்ட்டார். மூணாவது பெண்ணை கேட்டான், அப்ப என்ன பத்த சொல்ல பாரு சீக்கிரமா, அப்படி சீக்கிரமா சொல்லுமா அப்படின்ட்டு. இந்த கம்ப்யூட்டரை வாங்கி அன்னைக்கு எனக்கு ஒரு அபிமானம் இருந்தது. என்ன இருந்தது? வாழ்க்கையில நமக்கு வரக்கூடியதான பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் கம்ப்யூட்டர்ல சுலபமாக போக்கிவிடலாம். இப்ப வந்த பிறகு என்ன? கம்ப்யூட்டர் தான் ப்ராப்ளம். எப்ப அர்ஜென்டா வேணுமோ அன்னைக்கு பிரிண்டர் வேலை செய்யாது, எப்ப ஒரு முக்கியமான ஒரு காரியக்கிரமம் வேணுமோ அன்னைக்கு கரண்ட் இருக்காது. என்னைக்கு ரொம்ப சீக்கிரமா இதை பண்ணணும்னு ஆரம்பிச்சோம்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து வேலை செய்யாம அப்படியே நிக்கிறது. என்னடா ஹேங்கிங், அது தூக்கு போட்டு அது ஆஃபும் பண்ண முடியல ஆனும் பண்ண முடியல. இது என்ன பண்றது? இந்த காலத்துக்காரரும் இப்படிதான், எனக்கு என்னைக்கு முக்கியமா வேணும்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் அவருக்கு ஏதோ காரியம் இருக்குன்னு வெளியில போயிட்டார். என்ன பண்ண என்ன, இது ரொம்ப முக்கியமான காரியக்கிரமா, ஆபீஸ்ல ரொம்ப வேலை, கொஞ்சம் சீக்கிரமா வாங்க, சாயங்காலம் வரலட்சுமி விரதம், நாலு பேர் ஆத்துக்கு போய் தாம்பூரம் வாங்கிட்டு வரணும், ரொம்ப கூப்பிட்டு இருக்கான்னு சொன்னா என்ன அழிச்சுன்னு போகணும் அப்படின்னு சொன்னா அன்னைக்குன்னு பார்த்து ஒன்பதரை மணிக்கு வந்து நான் என்ன பண்றது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார். ஆபீஸ்ல வேலைங்கிறார். இது என்ன பண்றது? கம்ப்யூட்டர்னால ப்ராப்ளம் சால்வ் பண்ணா கம்ப்யூட்டரே ப்ராப்ளமா போயிடுதுன்னு. அதனால ஆணுதானே சொன்ன கடைசியில ஒரு பொண்ணு கேட்ட, என்னமா சுவாமி என்ன ஆபறது அப்படின்னு. இல்ல இல்ல, கல்யாணம் பண்றதுக்கு முன்னால நான் நினைச்சேன் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு எல்லாம் சகாயப்படுறதுக்கு ஒருத்தர் வர்றார். அவர் நமக்கு என்ன பழைய நாள்ல இருந்தாதானே ஆத்துக்காரன் ரொம்ப தெய்வம் மாதிரி, இப்ப எல்லாம் அப்படி இல்லையே. நமக்கு எல்லாம் சாயப்படுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால பண்ணினேன். கல்யாணமும் ஆச்சு, ரிட்டையர்மெண்டும் ஆச்சு. இப்ப என்னடா ப்ராப்ளம், கம்ப்யூட்டர்னால இல்ல, கம்ப்யூட்டர் தான் ப்ராப்ளம். அதே மாதிரி இங்க என்னடா ஆத்துக்காரர் தான் ப்ராப்ளம். அவரை கவனிச்சுக்க வேண்டியதுக்கு, அவருக்கு வேலை வேலை காஃபி கொடுக்க வேண்டியதுக்கு, அவருக்கு உடம்பு சரியா இல்லைன்னா மருந்து கொடுக்க வேண்டியதா இருக்கு. எல்லா ப்ராப்ளமும் என் தலையில வந்து நிக்கிறது. நானா பெண்ணா சொல்லுங்க பார்த்த. இப்ப எல்லாம் சேர்ந்து நீங்க நாலு பேரும் கம்ப்யூட்டருக்கு ஆண் புத்தின்ட்டு இந்த புருஷாளை கேட்ட, சுவாமி நீங்க என்ன பண்ண சொல்ல போறேன்னு. நிச்சயமா நாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு முறைய சொல்றோம், பெண் புத்தி தான் கம்ப்யூட்டர் கிட்ட. என்னையா உமக்கு வந்து தோணுச்சது, அப்படி என்னையா தப்பு பண்ணிக்கிட்டார். இந்த பெண்களுக்கு அவ மனசுல என்னத்தான் நினைச்சுட்டு இருக்கான யாராலையும், பிரம்மதேவராலையும் கண்டுபிடிக்க முடியல. பிரார்த்த என் மேல நல்ல ஐடியால இருக்கலா, இல்ல கெட்ட ஐடியால இருக்கலா, கோபமா இருக்கலா, சந்தோஷமா இருக்கலா, நல்லவர் நினைக்கிறேளா, ஒண்ணுமே தெரியல. பிரம்மதேவருக்கே தெரியல என்ன பண்றது போறோங்க. இந்த கம்ப்யூட்டர் 200 வருஷத்துக்கு முன்னால கண்டுபிடிச்சான் பாத்தீங்கள, பாபேஜ் அப்படிங்கிறவன், பாபேஜ் சார்லஸ் பாபேஜ் கண்டுபிடிச்சான். இங்கிலாந்துல இருக்கக்கூடியதான மெக்கானிக்கல் இன்ஜினியர், கூட்டுறதுக்காக தான் கண்டுபிடிச்சோம். வேற விவகாரம் இல்ல, கூட்டுறது ரொம்ப சிரமமா இருக்குன்ட்டு அந்த கூட்டல் நிறைய இடத்துல இருந்திருக்குங்கிறதுக்காக அதுக்காக ஏதோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் ஒரு 70 வருஷத்துக்கு முன்னாலதான் அது கொண்டாடு ஜோப் அப்படிங்கிறவன் ஜெர்மன் அதை சரி பண்ணினான். அது என்னடா ஆச்சுன்னா, இந்த கம்ப்யூட்டருக்குள்ள அது என்னத்தான் நினைக்கிறது தெரியல. அவளே இன்னைக்கு வந்தாலும் நான் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் இதுவான அழுவா. என்ன விவகாரம்னா, பேஸ்புக்குங்கிறான், ட்விட்டருங்கிறான், அது என்னமோ சொல்றான். மாட்டின்டா நீங்க அந்த பேஸ்ல புக் ஆயிட்டு, உங்க பேஸ் புக் ஆயிட்டு, ஞாபகம் வச்சுக்கோ. அனாவசியமான வம்புக்கள்லாம் இத்தனை போயிட்டு இருக்கு. இதெல்லாம் யார் சார், ஒரு பெண்ணா இருந்தா அவளுடைய மனசுல என்ன ஐடியா என்ன நினைச்சுட்டு இருக்கான்னு தெரியாத பெண்ணு தானே. வாயாலையும் சொல்ல மாட்டா, மனசுலையும் காட்ட மாட்டா, இங்கிதத்தினாலையும் தெரிய மாட்டா, அவஸ்தப்படுறது ஆண். அதனால விவகாரம் கம்ப்யூட்டர் இவ்வளவு அவஸ்தை குறுத்தப்படுத்துறது ஆகையால் இது பெண்ணுத்தான். சரி, அப்ப நீர் என்ன சொல்றீங்க? ரெண்டாவது ஆள், இந்த பாருங்க, இங்க ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, இந்த ஒரு கம்ப்யூட்டர், இந்த ரெண்டுக்கு நடுவுல ஒரு வயர மாட்டின். அவன் என்னமோ அந்த மவுச சொன்னான், இதுல இருக்கக்கூடியதான எல்லா விதமான விஷயங்களும் அடுத்த கணத்துல அங்கே போயிடுது. அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிற விஷயங்கள்லாம் இங்க வந்து என்ன ஆச்சுனால, என்ன இந்த பால்கனியில இந்த ஆத்த மாமி இருக்கான், அடுத்த பால்கனியில அந்த ஆத்த மாமி இருக்கான். ஒரு 5 நிமிஷம் என்னத்தான் பேசினான் தெரியல. சம்சாரம் முழுக்க இந்த சம்சாரம் எல்லாம் அங்க போச்சோ, அந்த சம்சாரம் எல்லாம் இங்க போச்சு. இது ஆனா பெண்ணா விவகாரம் என்ன பண்றது? அவ்வளவு வேகமாக குடும்ப ரகசியங்களோ மற்ற விவகாரங்களோ மனசுல இருக்கிறதோ, இந்த சீரியல் இது இப்படி எழுதியிருந்தா நன்னா இருக்குமே, அவன் அப்படி பண்ணியிருந்தா நன்னா இருக்குமே, விவகாரங்கள் முழுக்க இவாளே டைரக்டர் ஆயிட்டான். இத்தனை பண்றாளோ இல்லையோ, இது யார் சுவாமி, இது கம்ப்யூட்டர் தான், பெண்ணு தானே அப்படின்ட்டு இவனால ஒன்னும் பேச முடியாது. அதோட இல்லாமல் இந்த பிராரப்தம் கம்ப்யூட்டர்ல என்ன பண்றான் தெரியுமோண்ணா, ஏதோ ஒரு சின்ன மெமரி சிப்புங்கிறான், அதை இங்கே நோண்டான். அது என்னடா ஆச்சுன்னாரு, இங்க இருக்கிற விஷயங்கள் அங்க போய் மறுபடியும் இன்னொரு இடத்துல என்ன, அது இன்னொரு இடத்துல வைக்கிறான். இந்த பென் டிரைவ்ங்கிறான், என்னென்னமோ பண்ணி அது இது பண்ணிட்டு இருக்கானோ. அதே மாதிரி காலமே எழுந்ததுமே, நீங்க இது மறக்காதீங்கோ, அந்த காரியம் பண்ணுங்கோ, அதை மறக்காதீங்கோ, இந்த சொன்னதையே சொன்னதையே 100 தரம் சொல்லி அந்த புருஷனுக்கு அவனுக்கு கொஞ்சம் நஞ்சம் கூட இருக்கிற பொறுமையை சோதிச்சு 100 தரம் மெமரி ஏத்திட்டே இருக்க விவகாரம் முழுக்க. யார் சார் சொல்லுங்க பாக்கல, அனாவசியமாக சொல்லாதீங்க. கம்ப்யூட்டரை வெய்ய வேண்டாம், ஆனா விவகாரங்கள் இவ்வளவுதான் இருக்கு. எப்படி அதோட மட்டும் இல்ல, இதுல என்ன, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் வீட்டுக்குள்ள இது கம்ப்யூட்டர் ஆனது ஒண்ணு வாங்கிட்டு அதோட சௌக்கியமா இருக்க வேண்டியது தானே. அதுக்கு பக்கத்துல ஒரு பிரிண்டர் வேணும், பக்கத்துல ஒரு ஸ்கேனர் வேணும், அதுக்கு ஒரு எலி ஒண்ணு வேணும் மவுசுன்னு, அது கீழே வேற ஒரு விவகாரம் வேணும், அது வேற மேல பின்னால இருக்கிறது 2 ஸ்பீக்கர் மேல இருக்கணும், இப்படின்னு வச்சுண்டு உங்களுக்கு வேண்டியது ஒரு கம்ப்யூட்டர் தான். அதுக்கு பாரபர்னாலேயே இத்தனை சேர்த்துண்டு. கல்யாணம் ஆறதுக்கு முன்னால எனக்கு 2 பேண்ட் 2 ஷர்ட் தான் இருந்தது, 1 செட் செப்பல் தான். தெரியாம பண்ணிட்டேன் சார், என்னமோ பண்றது, மோகாத் பித்யதி, சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சேன், கல்யாணம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு, அந்த அம்மா வந்த அளவுலயும் வீட்டுக்குள்ள மகாலட்சுமி தாயார், வரலட்சுமி தாயார், ஒரு 20 புடவை மினிமம், அந்தந்த புடவைக்கு கலருக்கு தகுந்த மாதிரி ஹேண்ட்பேக், அதுக்கு தகுந்த போல வலை, எங்க பார்த்தாலும் வலை, பிளாஸ்டிக் வலை ஒரு பக்கத்துல, கிளாஸ் வலை ஒரு பக்கத்துல, தங்க வலை ஒரு பக்கத்துல, தங்கத்திலேயே டூப்ளிகேட் தங்க வலை வேற, விவகாரம் முழுக்க செருப்பு வேற, எல்லா கலர் கலரா செருப்பு, என்ன விவகாரம் ஒண்ணும் சொல்ல முடியாது. வீடு முழுக்க லட்சுமி கடாட்சமா பரிபூர்ணம் ஆயிடுது. இது யார் சார் பண்றது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. கடைசியில என்ன ஆச்சு? எனக்கு ஒன்னும் புரியல, நெழிந்து போயிட்டான். அதே மாதிரியே சவ்யாபசவ்ய மார்க்கா, சவ்ய மார்க்கமா அபசவ்ய மார்க்கமா, நீங்க தேடினாலும் சமாதானம் கிடைக்காது. உங்க புத்தியினால வரக்கூடியதான சமாதானம் இல்லது. சாஸ்திரம் சொன்னாத்தான் ரைட். அதனால சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அப்படி பண்ணணும். அப்படி விசேஷமா இருக்கிற அம்சம் மேல இந்த சாஸ்திரம், இந்த சவ்யாபசவ்ய மார்க்கம்ங்கிறது ரொம்ப பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடியதான அம்சம். இதை நம்ம பத்திரமாக மேல்பாகத்தை பார்ப்போம். அடுத்த புதன்கிழமைக்கு இதை மேல்பாகத்தை பார்ப்போம்.